செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நேயர்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். அறிவுடைமை அதிகாரத்திலிருந்து வரும் உங்கள் குறள், என்பொருள் ஆக செல சொல்லி தான் பிறவாய் நுண்பொருள் காண்பது அறிவு. இதற்கு விளக்கம் என்னன்னா, ஒருவன் தான் சொல்லக்கூடிய அரிய பொருளையும் பிறர் கேட்கும்படி அவர் மனதில் ஆழ பதியுமாறு அதனை எடுத்து கூறிய பிறகு, பிறர் கூறக்கூடிய நுட்பமான பொருளையும் நன்கு ஆராய்ந்து உண்மையை கண்டறிய முயல்வதே அறிவுடைமை ஆகும். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், எய்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகில் உயர்ந்தோர் எவ்வாறு நடந்து கொள்கிறார்களோ அவர்களோடு பொருந்தி நின்று ஒருவன் தான் அவ்வாறே நடந்து கொள்வதுதான் அறிவுடைமையாகும் என்கின்றார் திருவள்ளுவர்.
இனிய காலை வணக்கத்துடன் தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். படம் பணம் படைத்தவன், பாடல் மாணிக்க தொட்டில் எங்கிருக்கு, ஒரு அழகான தாலாட்டு பாடல். இந்த பாடல பாடியவங்க எல்ஆர் சூரியம்மா, பி சுஷீலா அம்மாவும், டி எம் எஸ் ஐயாவும். பாடலுக்கு இசையமைத்தவர்கள் விஸ்வநாதர் ராமமூர்த்தி அவர்கள். இந்த இடத்துல வந்து நம்ம விஸ்வநாதன் ராமமூர்த்திய ரொம்ப 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 நம்ம நினைவு கூற வேண்டிய காலகட்டம் இது. பியானோன்ற மேற்கத்திய இசைய நம்ம ஊருக்கு கொண்டு வந்து நிறைய பாடல்களை நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி அந்த பியானோவை யூஸ் பண்ணதுல இவங்களுக்கு தான் முதல் இடம். இந்த பாடல்ல முக்கியமா பியானோ மட்டும் இல்லாம ஷெனாயும் கூட இடையில இடையில அப்படி இழைஞ்சு வரும். இதுல எல்ஆர் சூரி அம்மாவுடைய தாலாட்டு பாடுற ஆரியரோன்னு அவங்க ஆரம்பிக்கிறதுல இருந்து அவ்வளவு அழகான ஹம்மிங்கோட இந்த பாடல் ஆரம்பிக்கும். எந்த காலத்திலையும் ஒரு தாலாட்டு பாடல்னா முதல்ல இந்த பாடல் தான் நம்ம மனசுக்கு நினைவு கோரும். கவிஞர் கண்ணதாசனின் கருத்தாழ மிக்க வரிகளோட உருக்கமாகவும் எழுச்சியாகவும் ஹம்மிங்கோட ஆரம்பிக்கிற இந்த பாடல்ல பியானோவை தாளகதியா வச்சுட்டு மூணு குரல் இணைஞ்சு மிக அருமையான தாளாட்டை அமைச்சிருக்காங்க. இந்த பாடல்ல தான் எத்தனை உணர்வு, எத்தனை பாவம், கேட்க கேட்க திகட்டாத பாடல், பலவிதமான உணர்வுகளை கிளறக்கூடிய இந்த பாடல்ல மேலை இசையில துள்ள இசைக்கு பயன்படுத்துற பியானோ இசையோட சினாய் வாத்தியத்தையும் அதுல கிராமிய தன்மையும் இணைச்சு முற்றிலும் மாறுபாடான வாத்தியங்களை வச்சு உணர்வின் ஆழங்களை காண்பிச்சு புது விதிய உருவாக்கி இருக்கிறாங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள். இன்னைக்கு உங்களுக்கு அழகான ஒரு தாலாட்டு பாடல் சனிக்கிழமை காலையில கேட்கலாமா?
எடுத்தா அவள் தாய் என்று ஏன் தான் பேரெடுத்தா.
சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்களை பத்தி தொடர்ந்து சில வாரங்களா சில எழுத்தாளர்களை பத்தி சொல்லிட்டு வந்த வகையில இந்த வாரம் சுஜாதாவுடைய பத்தி சொல்ல போறேன். ஆனா இதுல ஒரு என்ன ட்விஸ்ட்னா, அவர் எவ்வளவோ கதைகள் எழுதியிருக்காரு, எவ்வளவோ செய்திருக்காலும் அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கலன்றது நம்ம எல்லாருக்கும் தொண்ட வரைக்கும் வருத்தம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா அவர் ஒரு கமர்ஷியல் ரைட்டர், அதனால கூட இருக்கலாம். அவருடைய ஒரு குட்டி கதை ஒண்ணு இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, எந்த காலத்திலயோ இன்னும் 50 வருஷம் கழிச்சோ ஒரு 40 வருஷம் கழிச்சோ நடக்க போற விஷயத்த அவ்வளவு துல்லியமா எழுத முடியுமா? எழுதியிருக்காரு. கதையினுடைய பேரு ரிசப்ஷன், 2010. 6:30 ரிசப்ஷன் ராமலிங்கத்தோட விமெயில் சொல்லிச்சு. 7:30 ஏர்போர்ட்ல ஒரு ஐகான் இருந்ததால 6:14:47 புறப்பட்டுட்டேன். ஹாலந்துல இருந்து டியூலிப் மலர் கொத்து கார்ல காத்திருந்துச்சு. ராமலிங்கத்துக்கு பிடித்த பானமான May 22 ஒரு காசு கொள்ள விலை கொடுத்து வாங்கி வச்சிருந்தேன். கல்யாணத்துக்கு பொருந்தாத பரிசு பொருளும் நினைச்சேன், வேற என்ன கொடுக்கறது, எல்லா புத்தகங்களும் வலையில இருக்குது. ராஜேஸ்வரி அருகில் பார்க்கிங் இருக்கிறதா GPS சொன்னது. மாடி என்ன பைக் கணினி மனப்பாடம் செஞ்சுக்கிட்டதுக்கு அறிகுறியா பீப்ப எழுப்புச்சு. லிப்ட்ல இறங்கி கல்யாண மண்டபத்தில் நுழையும் போது அருணா வெட்ஸ் ராமலிங்கம்னு பாலிமர் எழுத்துக்கள் பொருத்தி கொண்டிருந்தாங்க. சீக்கிரம் வந்துட்டதால மெல்ல நடந்தேன். மணமக்களின் மேடை காலியா இருந்துச்சு. ஆர்கெஸ்ட்ரா சிந்தரனை சுருதி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரிசப்ஷன் பெண்கள் நீல ரோஜா மலர்களையும் லோ காலரி கல்கண்டையும் தட்டுல வச்சு அழகுபடுத்திட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தி குஜராத்தி உடையில சூப்பரா இருந்தா. பழக்க தோஷத்துல நீங்க ராமலிங்கத்துக்கு உறவான்னு கேட்டேன். இல்லங்க, நாங்க கண்ட்ரோல்ல டைனமிக்ஸ் ஹாஸ்டருங்க. போச்சுடா ரோபோட், இப்பெல்லாம் மனுஷங்களுக்கும் இயந்திரங்களுக்கும் வேறுபாடே இல்ல, கண்ண குழி கூட அப்படியே செய்யறாங்க. அந்த பொண்ணு கழுக்குன்னு சிரிச்சா. அதை பார்த்தா கவியரசு கண்ணதான் சொன்னது போல ஏமாந்த கவிஞர்கள் 700 கவிதை செய்வர். ஏகதேசம் காலியா இருந்த ஹால்ல போய் உட்காந்தேன். ஹசியத்தியா, என்ன இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னே வந்தா ராமலிங்கம். கருணியில சூட் அணிந்து ஸ்ப்ரே தெளிச்சு வாரி இருந்தான். கல்யாணத்துக்குன்னு முடிய வைக்கோல் நிறத்துக்கு மாத்தி இருந்தான். மூக்க திருத்தி இருந்தான். எங்க வாழ்க்கை படகுல உன்னோட துடுப்பு போட போற அருணா? அருணாவுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். கமான் கமான், வாழ்க்கை படகு துடுப்பு என்னடா ரொமான்டிக்கா போயிட்டு இருக்க, நீயும் கல்யாணம் பண்ணிக்கணுமா, அம்மா கிட்ட சொல்லவா? சேச்சே, ராமலிங்கம் கல்யாணத்துக்கு ஒப்புக்கிட்டான்னு அம்மா ஆச்சரியப்பட்டு போயிட்டா. முதல்ல எப்ப சந்திச்ச? போன வாரம் நம்ம வெங்கி கல்யாணத்துல. லவ் அட் ஃபர்ஸ்ட் மில்லி செகண்ட். ஒரே ரசனை, ஒரே சாப்பாடு, ஒரே கணினி பாஷை எல்லாம். பிடித்த கவிஞர்கள் கூட ஒரே ஒரே நூற்றாண்டு காலம் பிராஸ்தட்டிக் வாழ்க்கை வாழ உத்தேசம். எக்ஸ்கியூஸ் மீ, அலங்காரம் எல்லாம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ நேர்ல வர முடிஞ்சதுக்கு சந்தோஷம். எல்லாரும் வீமை இல்லையே நழுவுறாங்க. ஒரு நிமிஷம், கூட்டிட்டு வந்துடுறேன். ராமலிங்கம் எல்லாத்துலயும் வித்தியாசமானவன். கணினி மேதை. மேடைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முறை தெரிஞ்சான். கடிகாரம் 6:40:30 சொல்லுச்சு. காலம் பொன்னானதுன்ற போதனை வேற. ஷட்டப். ஏர்போர்ட்ல 7:30 இருந்தாகணும். பிளேன் லேட் ஆகுறது இல்ல. என் கடமை சொல்ல வேண்டியது. வர வர உன்னோட பிரசங்கம் அதிகமா போச்சு. ஒரு நாள் உன் ஆக்சிலரி மெமரியை நோண்டிட போறேன். நஷ்டம் உனக்குதான். 400 ரூபா இன்னும் தவணையே முடியல அப்படின்னது. ராமலிங்க நண்பர்கள் சூழ வந்தா அவன் பின்னாலி மறைந்திருந்த அருணாவை பார்த்தேன். கண்ணுக்கு மைத்தீட்டி கண்ணத்துல சிவப்பு ஊத்தி ஒரு வாட்ட சாட்ட தேவதை போல. வெயிட் எ மினிட், அருணா சொன்னேன் பாத்தியா, இது என்னுடைய அருமை நண்பன் சத்யா. பக்கத்துல போனேன். ஹாய், ஐ எம் அருணாச்சலம். அவன் கைக்குழுக்கள் மென்மையாக இருந்தது. இந்த கதையை சுஜாதா எப்போ எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 1990s. எவ்வளோ ஒரு தீர்க்க தரிசனம். துளி பிசகாம அவரால் எப்படி இப்படி கற்பனை பண்ண முடிஞ்சது?
நேர்களே, அந்த பாடல் மணிச்சத்திரத்தாள் என்கின்ற மலையாள திரைப்படத்தில் இடம்பெற்ற தமிழ் பாடல். ஏன் அந்த படத்தினுடைய பாடல் ஓடிபெறப்படும் என்றால், அடுத்து நாம் கேட்கவிருப்பது கேரளம் பற்றி. தமிழகத்தினுடைய அண்டை மாநிலமான கேரளா இனி கேரளம் என்று அழைக்கப்பட இருக்கிறது. இந்தியாவுடைய தென்மேற்கு கடலோர பகுதியில் அமைந்துள்ள கடவுளின் தேசம் என்று உலக மக்களால் அறியப்பட்டு இயற்கை எழில் கொஞ்சம் கேரள மாநிலம் இனி கேரளம் என்று அழைக்கப்பட உள்ளது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளில் முன்னாள் சமஸ்தானங்கள் பல்வேறு வகையில் பிரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்ட வந்த நிலையில், நிர்வாக வசதிக்காக அடிப்படையில் மொழியின் வழியில் மாநிலங்கள் பிரிப்பதற்கான கோரிக்கை எழுந்தது. ஆந்திர மாநிலத்தில் தெலுங்கு மொழி பேசும் பகுதி, 1/10/1953 மெட்ராஸ் மாநிலத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு மொழி சமூகங்கள் தனித்தனி மாநிலங்களாக ஆகின. 1956 ஆந்திர பிரதேசமாக மாற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாநில சீரமைப்பு சட்டம் 1956 நிறைவேற்றப்பட்டு 1 நவம்பர் 1956 அமலுக்கு வந்தது. இது இந்தியாவின் மாநில எல்லைகளை மொழியின் அடிப்படையில் சீரமைத்தது. 6. இந்தியாவில் 14 மாநிலங்களும் 6 ஒன்றிய பிரதேசங்களும் பிரிக்கப்பட்டது. அந்த வகையில் நவம்பர் 1, 1956 அன்று மலையாள மொழி பேசும் மக்களுக்காக தனி மாநிலமாக கேரளா உருவாக்கப்பட்டது. கேரள மக்கள் இந்த தினத்தை கேரள பிறவி தினம் என்று கொண்டாடுகிறார்கள். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் உள்ள அனைத்து மொழிகளிலும் கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று மாற்ற மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானத்தை அந்த மாநில சட்டப்பேரவையில் நடைமுறை மற்றும் அலுவலக நடைமுறை விதிகளின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று 2023 ஆண்டு அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் பினராயி விஜயன் கொண்டு வந்தார். இந்த தீர்மானத்தை ஒருமனதாக மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தது கேரள அரசு. அதை மத்திய அரசு திருப்பி அனுப்பியது. மீண்டும் கடந்த 2024 ஆண்டு கேரளா என்ற பெயரை கேரளம் என்று மாற்ற வேண்டும் என்று கேரள சட்டசபையில் 2வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சூழலில் கடந்த பிப்ரவரி மாதம் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் கேரளாவின் பெயரை மொழிபெயர்ப்பின்படி கேரளம் என்று மாற்ற ஒப்புதல் அளித்தது. இதற்கு திருத்த மசோதா வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அறிமுகம் செய்யப்பட்டு விரைவில் இது அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று அறிவிக்கப்பட உள்ளது. கேரளாவினுடைய பெயரை கேரளம் என்று மாற்றுவது அந்த மாநிலத்தின் பாரம்பரியத்தை அதன் அசல் தன்மையுடன் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. மேலும் மாநிலத்தினுடைய பெரும்பான்மை அதன் பண்டைய கலாச்சார தன்மையுடன் உணர்த்தும் ஒன்றுபட்ட கேரளம் என்பது சுதந்திர போராட்ட காலத்திலேயே மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட மக்கள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. கேரளம் என்ற பெயர் மாநிலத்தினுடைய பாரம்பரியத்துடனும் கலாச்சாரத்துடனும் பிணைக்கப்பட்டுள்ளது. மலையாளத்தில் கேரா என்றால் தென்னை மரத்தையும் ஆழம் என்பது நிலத்தையும் குறிக்கிறது. இந்த இரு சொற்களில் என்பது உருவானதுதான் கேரளம், அதாவது தென்னை மரங்கள் அடர்ந்த நிலப்பரப்பு என்று பொருள்படும். சொற்பிறப்பில் அதாவது அறிஞர்கள் இதை சேர் ஆழம் அல்லது கடலால் சூழப்பட்ட நிலம் என்று கூட ஒரு காரணத்தை கூறுகிறார்கள். இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு முதல் முறையாக 1950 ஆண்டு ஐக்கிய மாகாணங்கள் என்ற பெயர் உத்தரப்பிரதேச மாநிலமாக மாறியது. 1956 ஆண்டு திருவாங்கூர் கொச்சின் என்கின்ற பெயர் கேரளா என்று மாற்றப்பட்டது. 1959 ஆண்டு மத்திய பாரத் என்கின்ற பெயர் மத்திய பிரதேசமாக மாறியது. 1969 ஆண்டு மதராஸ் என்கின்ற பெயர் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதே போலவே 1972 நார்த் ஈஸ்டர்ன் பிரண்டியர் ஏஜென்சி என்கின்ற பெயர் அருணாச்சல பிரதேசம் என்று மாற்றம் செய்யப்பட்டது. 1973 ஆண்டு மைசூர் மாநிலம் கர்நாடக மாநிலம் என்றும், 2007 உத்தராஞ்சல் மாநிலம் உத்தரகாண்ட் என்றும், 2011 ஒடிசா மாநிலம் ஒடிசா என்றும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மனிதர்களின் வாழ்க்கை அவர்களின் மொழியில் தான் வாழ்கிறது. மொழி என்பது ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வதற்காக மட்டுமல்ல, உணர்வின் வெளிப்பாட்டிற்கும் பரிமாற்றத்துக்கும் உதவும் அற்புத கருவியாகும். ஒரு நிலப்பரப்பு மொழி வழியாக பிரித்து ஆளப்படும் போதுதான் அதற்கான சமூக கூட்டு உணர்வு ஏற்படுகிறது. இந்தியாவில் மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் பிராந்திய அடிப்படையில் பிரிக்கப்பட்ட மாநிலங்களை காட்டிலும் அதிக வளர்ச்சி பெற்றிருப்பதை காண முடிகிறது. அந்த கால அரசர்களின் பெயர்கள் மூலம் அவர்களுடைய வீரம், துணிவு, சூழ்ச்சித்திறன், மதிநுட்பத்தை அறிய முடிகிறது. இறைவனுடைய திருநாமங்களை தரித்தவர்களின் பெயர்கள் மூலம் அந்த கால சமய எழுச்சியும், புலவர்களின் பெயர்கள் மூலம் அந்த காலத்தில் வாழ்ந்த நாட்டினுடைய பெருமையையும் சிறப்பையும் பண்பாட்டினையும் பலனையும் நாம் அறிய முடிகிறது. அந்த பெயர் வழியே அந்த கால மக்கள் எய்த பல்வேறு விழுமியங்களும் அரசியல் சமூக பொருளாதார மாற்றங்களும் வரலாற்றையும் உணரலாம்.
சுந்தரி நீயும் சுந்தர ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம்
சுந்தர நீயும் சுந்தர ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம்
கையில் கையும் வச்சு கண்ணில் கண்ணும் வச்சு நின் மந்திரம் கொண்டு சேர்ந்த நேரும் சுந்தரி நீயும் சுந்தர ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம்
Oh, oh, oh.
ராகம் நின்றேகம் கீர்த்தனமாக்கி ஞான் பாடும் கண்ணான கண்ணே என் சொந்தமல்லோ நீ
சுந்தரன் நீயும் சுந்தர ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம்
சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம்
கையில் கையும் வச்சு கண்ணில் கண்ணும் வச்சு நெஞ்சின் மந்திரம் கொண்டு சேரும் நேரம் சுந்தரம் நீயும் சுந்தர ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம்
சுந்தரி நீயும் சுந்தரம் ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம்
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு, நீங்கள் எந்த வகை? சுயமாக முன்னுக்கு வருவதை விட பிறரை காப்பி அடித்து முன்னுக்கு வருவது சுலபம். பலர் இந்த பாதையைத்தான் விரும்புகிறார்கள், எளிதானதென்று. வித்தியாசமாக விளங்குவதுடன் வேறுபட்டு தனித்தன்மை காட்டுவது அவசியம் என்றாகிறது இந்த காலகட்டத்தில். அவ்வாறு தனித்தன்மையுடன் விளங்குபவர்களின் வெற்றி அசைக்க முடியாதது. இதுதான் கௌரவமும் கூட. தெருவோரத்தில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து மசால் வடை கடை போட்டு ஒருவர் காசு சம்பாதித்தால் இன்னொரு தமிழனுக்கு, குறிப்பாக இந்தியனுக்கு, பொறுக்காது. உடனடியாக அதே மாதிரி மசால் வடை கடையை எதிரிலேயே தொடங்க பரபரப்பான். உளுந்து வடை என்று கூட ஜாதியை மாற்றமாட்டான். எதிர்கடை மசால் வடையை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி வடை போட்டு அடுத்தவன் வியாபாரத்தில் மண்ணள்ளி போடுவான். இந்த ஈன புத்தி தேவையில்லை. பெரிதே உலகம் பேணுனர் பலரே என்ற சங்கத்தமிழன் சொல்லை விளங்கி கொண்டு ஒன்றையே சாராமல் புதிது புதிதாக பல பல செய்து பணம் சம்பாதிக்கும் பழகுவது அவசியம். மனிதர்கள் மூன்று வகை. எல்லோரும் செய்வதையே தானும் செய்து செத்துப்போகிறவர்கள், எவரும் செய்யாததை தான் செய்து வாழ்ந்து காட்டுகிறவர்கள், எவரும் செய்ய முடியாததை செய்து மரணத்தை கொள்கிறவர்கள். இதில் நாம் எந்த வகை என்று பிரித்து பார்க்க வேண்டும். ஊரோடு ஒத்துவாள், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்ற அறிவுரையை தவறுதலாக அர்த்தம் செய்து கொண்டு பிறரை காப்பியடித்து வாழும் வாழ்க்கை ஏற்புடையதல்ல. யாரும் செய்யாததை செய்பவர்கள் போற்றுதலுக்குரியவர்கள். காவல்துறையில் உள்ள டாக்டர் ரவீந்திரநாத் ஆறுமுகம் IPS அவர்கள் BE படித்து பின்னர் BL முடித்தவர். ஆய்வு செய்து பல்கலைக்கழக டாக்டர் பட்டம் பெற்று வித்தியாசமான தகுதிகளுடன் விளங்குபவர். வயலினை வெறும் பக்கவாத்தியமாக வைத்திருந்த இசையுலகில் வயலினுக்கு பக்கவாத்தியமாக முரட்டு மேளத்தை வைத்துக் கொண்டு அமர்க்களப்படுத்தியவர் கலைமாமணி குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள். தங்கள் அபூர்வ சாதனையில் தமிழ் சக்கரவர்த்தி வலையப்பட்டி சுப்பிரமணியன் அவர்களும் குன்னக்குடியும் ஈட்டிய புகழும் செல்வமும் ஏராளம். வித்தியாசத்திற்கு உலகம் கொடுத்த வெகுமதி அது. லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் என்று அமெரிக்காவில் அத்தனை பேரும் அரைத்த மாவியை அரைத்த போது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று வித்தியாசமாக விழித்ததால் தான் விவேகானந்தர் கவனிக்கப்பட்டார், மதிக்கப்பட்டார். எங்கும் எப்போதும் தனித்தன்மையுடன் வித்தியாசமாக இருங்கள், நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள். வித்தியாசம் வேறு, விபரீதம் வேறு. வேறுபாட்டை விளங்கிக் கொள்ளவில்லை என்றால் வித்தியாசமான விபரீதங்கள் உங்களுக்கு விளையும். அதையும் விளக்கிச் சொல்லிவிடுகிறேன். புதுமண தம்பதிகள் தேனிலவுக்கு எங்கே போவது என்று பேச்சு வந்தது. இதுவரை தேனிலவுக்கு வித்தியாசமாக எந்த ஜோடியும் போகாத இடத்துக்கு என்னை கூட்டிப் போக வேண்டும் என்றாள் மனைவி. ஸ்கூட்டரில் ஏறு என்று மனைவியை கூட்டிக் கொண்டு சுடுகாட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தினான் கணவன். சிச்சி, என்ன இது, சுடுகாட்டு கனிமுனா? சீறினாள் மனைவி. கணவன், இந்த இடத்தை என்ன அவ்வளவு மட்டமா நினைக்கிற, இங்க வர்றதுக்கு அவனவன் சாவறான் என்று சுடுகாட்டின் மேன்மையை சொன்னான்
இது வித்தியாசம் அல்ல, விபரீதம். உலக நாடுகளில் விடுதலை போர் நடத்திய எல்லா தலைவர்களும் கத்தி, துப்பாக்கி, பீரங்கி, கப்பல், விமானம் என்பதை நம்பி போராடினார்கள். குஜராத்திலிருந்து புறப்பட்ட அந்த ஒற்றை மனிதன் எந்த ஆயுதமும் எடுக்காமல் போர்க்களத்தில் புகுந்தார். இந்த நாடு என்னுடையது, உன்னுடையதல்ல என்ற ஒற்றை உண்மையை பிரிட்டிஷார் முன்பு வைத்து போராடினார். அந்த சத்தியத்தின் முன் எல்லா ஆயுதங்களும் கூர்மலுங்கி போயின. யார் அவர்? மகாத்மா காந்தி. நிராயுத பாணியாய் நின்று போராடும் ஒற்றை மனிதனின் போராட்டத்தை வலிமை வாய்ந்த ஆயுதங்கள் வைத்திருக்கும் பிரிட்டிஷ் சர்க்காரால் ஏன் நசுக்க முடியவில்லை என்று எதிர்க்கட்சிகள் பாய்ந்தபோது சர்ச்சில் சொன்ன பதில் ஆழமானது. அந்த மனிதன் கத்தியை எடுத்தால் நான் துப்பாக்கியை எடுப்பேன், துப்பாக்கியை தூக்கினால் நான் பீரங்கியால் நசுக்கி இருப்பேன், பீரங்கி எடுத்து போராடினால் நான் குண்டுமலை புளிந்து அழித்திருப்பேன். அவர் சத்தியத்தை அல்லவா எடுத்துக்கொண்டு போராடுகிறார். சத்தியத்தை எதிர்க்கும் ஆயுதம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதை நண்பருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்றார் சர்ச்சில். வித்தியாசமான ஆயுதத்தை கையில் எடுத்தார் காந்தி. கவனிக்கப்பட்டார். உலகம் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை உலகத்தை பாதித்த 100 பேர் என்ற பட்டியல் எழுதினால் அதில் மகாத்மா காந்தியும் ஒருவர். உலக வரலாறு அவரை ஒருபோதும் ஒதுக்காது. வித்தியாசமாக விளங்குபவர்கள் கவனிக்கப்படுவார்கள், விபரீதமாக இருப்பவர்கள் விளக்கப்படுவார்கள். 10,000 ரூபாய் பட்டுப்புடவையுடன் பல பேர் பவனி வரும் திருமண விழா வீட்டில் பளிச்சென்று கைத்தறி புடவையை கஞ்சி போட்டு கட்டிக்கொண்டு ஒற்றை ரோஜாவை தலையில் வைத்திருக்கும் பெண்ணாக இருங்கள். சகோதரிகளே, நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கப்படுவீர்கள். வித்தியாசமாக இருங்கள், வெற்றி நிச்சயம் என்கிறார் சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள். நன்றி.
நல்லது நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் கேரள மாநிலத்தினுடைய பெயர் மாற்றம் பற்றி கேட்டோம். தமிழ்நாட்டினுடைய பெயர் மாற்றம் எப்படி நடந்தது என்று பார்த்தால், ஆங்கிலேயர்களுடைய காலனி ஆதிக்க ஆட்சி காலத்தில் தமிழ் நிலப்பரப்பிற்கு மதராஸ் மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி என்று பெயர் சூட்டப்பட்டிருந்தது. இந்த பெயர் ஒரு மதராசப்பட்டினம் என்கின்ற ஒரு கிராமத்தினுடைய பெயரிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த மதராஸ் மாகாணத்தின் எல்லை திருவிதாங்கூர் மாவட்டம் முதல் கஞ்சம் மாவட்டம் வரை மிகப்பெரியதாக பறந்து விரிந்திருந்தது. இங்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என்று 4 வகை திராவிட மொழி பேசும் மக்கள் ஒன்றுபட்டு ஒரே குழுவாக வாழ்ந்து வந்தார்கள். சுதந்திரத்திற்கு பிறகு 1956 நவம்பர் 1 தேதி மொழி மாறி மாநிலங்கள் அமைக்கும் முடிவை பிரதமர் நேரு வெளியிட்டார். அப்பொழுது மதராஸ் மாகாணத்தில் இருந்த தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பேசும் மக்களை கொண்ட பகுதிகளை ஆந்திரா, கேரளம், கர்நாடகா என்று 3 தனி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. அதே வேளையில் தமிழ்நாட்டிற்கு மெட்ராஸ் ஸ்டேட் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த மெட்ராஸ் ஸ்டேட் என்கிற பெயரை தமிழ்நாடு என்று மாற்ற வேண்டும் என்று தமிழ் பற்றாளர் போராட துவங்கினார் சங்கரலிங்கனார் அவர்கள். விருதுநகரை சேர்ந்த காந்தியவாதி தியாகி சங்கரலிங்கனார் 1956 ஜூலை 26 தேதி சாகும் வரை உண்ணாவிரதத்தை தொடங்கி அதிர வைத்தார். காமராஜர், அண்ணா, ராஜாஜி போன்ற பெரிய தலைவர்கள் வலியுறுத்தி கேட்டும் அவர் உண்ணாவிரதத்தை கைவிட மறுத்தார். மொத்தம் 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உடல்நிலை மோசமாகி அதே ஆண்டு அக்டோபர் 13 அவர் உயிரிழந்தார். சங்கரலிங்கனாரின் உயிர் தியாகத்தை தொடர்ந்து தமிழ்நாடு என்ற பெயர் ஒவ்வொரு தமிழரின் உள்ளத்துக்குள்ளும் உணர்வு பூர்வமாக பதிந்தது. அந்த உணர்வை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரான அண்ணா மிக வலிமையாக சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்தார். அவர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் 57 ஆண்டு மே 7 தமிழ்நாடு பெயர் மாற்றும் தீர்மானத்தை மெட்ராஸ் ஸ்டேட் சட்டமன்றத்தில் கொண்டு வந்தது. ஆனால் அந்த தீர்மானம் காங்கிரஸ் உறுப்பினர்களாக தோற்கடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு நாடாளுமன்றத்திலும் அண்ணா தமிழ்நாடு பெயர் மாற்றத்தை பிரதான கோரிக்கையாக முன்வைத்தார். பார்லிமெண்டை லோக்சபா என்று மாற்றிவிட்டீர்கள், கவுன்சில் ஆப் ஸ்டேட்ஸை ராஜ்யசபா என்று மாற்றியிருக்கிறீர்கள், பிரசிடென்ட் என்பதை ராஷ்டிரபதி என்று ஆக்கியது போல என் மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்ற பெயரை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும், மாநிலத்தின் பெயருக்கும் தலைநகரத்தின் பெயருக்கும் கட்டாயம் வித்தியாசம் இருக்க வேண்டும் என்று தர்க்கபூர்வமாக முழங்கினார். ஆனால் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. 1967 தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று மெட்ராஸ் ஸ்டேட் முதலமைச்சராக பதவியேற்றார் அண்ணா. அதே ஆண்டு ஜூலை 18 மெட்ராஸ் ஸ்டேட்டிற்கு தமிழ்நாடு என்று சூட்டும் தீர்மானத்தை அவர் சட்டமன்றத்தில் நிறைவேற்றினார். தமிழ்நாடு 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 என்று அண்ணா 3 முழங்க பெருவாரியான உறுப்பினர்கள் வாழ்க என்று முழக்கமிட்டார்கள். 1968 நவம்பர் 23 தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானத்தை இந்திய நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டது. 69 ஜனவரி 14 மெட்ராஸ் ஸ்டேட் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என்று பெயர் மாறியது. இந்த தகவலுடன் இந்த வார நிகழ்ச்சிகளை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் முன் இன்றைய நிகழ்ச்சியை அழகுபடுத்திய நம்முடைய அன்பு சகோதரி அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும் மகேஸ்வரி சுப்பையா அவர்களுக்கும் நன்றியினை கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?